யாழ்ப்பாணத்தில் இலக்கிய கொண்டாட்டம் என்ற மகுடத்தின் கீழ் இனிய நந்தவனம் மாத சஞ்சிகை மற்றும் ஊற்று கலை இலக்கிய மையம் எங்களுடைய யாழ் இலக்கிய குவியம் இணைந்து நடத்துகின்ற இந்த சிறப்பான நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற அன்புக்குரிய ரூபன் அவர்களே, இந்த நிகழ்விலே தொடக்க உரையை ஆற்றி அமைந்திருக்கின்ற நந்தவனம் சந்திரசேகரன் அவர்களே, வாழ்த்துறைகளை ஆற்றி அமைந்திருக்கின்ற தலைவர் கல்வி உலக கல்வியியல் கழகம் மற்றும் பசுமை சிகர அறக்கட்டளையினுடைய தலைவர் போன்றோர்களே, இந்த நிகழ்விலே சிறப்பான நான்கு நூல்களை பற்றிய நூல் ஆய்வுரைகளை ஆற்றுவதற்காக வந்திருக்கின்ற பெரியோர்களே, கருத்துரை ஆற்றுவதற்காக வந்திருக்கின்ற தலைவர் தமிழ் எழுத்தாளர் மேம்பாட்டு பேரவை அம்பாள் திரு ஜலீல் அவர்களே, இங்கே கூடியிருக்கின்ற பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த இலக்கிய கொண்டாட்டம், யாழ்ப்பாணத்திலே இலக்கிய கொண்டாட்டம் என்ற இந்த செய்தி எங்கள் எல்லோருக்கும் மிகுந்த உவப்பை தருகிறது. நாங்கள் போரின் திண்டாட்டத்திலும் நொந்து நூலாய் போய் இன்று யுத்தத்துக்கு பின்னான காலத்திலே நிமிர்ந்து இருக்கின்ற இந்த வேளையிலே இலக்கிய கொண்டாட்டங்கள் இங்கே வரவேற்கப்பட வேண்டும். அதிலும் எங்களுடைய தாயக தமிழ்நாட்டு உறவுகள், எங்களுடைய மண்ணிலிருந்து ஏனைய பிரதேசத்திலிருந்து வந்திருக்கின்ற உறவுகள் எல்லோரும் இங்கே இணைந்து இருக்கின்ற இந்த கொண்டாட்டம் இன்னும் ஒரு பிரமாண்டமான கொண்டாட்டமாக இருந்திருக்கலாமோ என்று எனக்கு என்ன தோன்றுகிறது. ஏனென்றால் இவ்வாறு ஒரு 50 பேருக்குள்ளே கொண்டாடக்கூடிய கொண்டாட்டம் அல்ல இது. எங்களுடைய இலக்கியம், எங்களுடைய தமிழ், எங்களுடைய வாழ்க்கை முறைமை, இங்கே பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் அவர்கள் கூறினார், நாங்கள் ஒரு மிகச் செழுமையான பாரம்பரியத்துக்கு வாழ்க்கை முறைக்கு சொந்தக்காரர்கள் என்றதை மறந்து இருக்கின்ற இந்த வேளையிலே இப்படி ஒரு 50 பேராவது இதை புரிந்து கொண்டிருக்கிறார்களே என்ற செய்தி எனக்கு நிறைவு தருகிறது. தமிழுடைய பெருமையை இங்கே தலைவர் அவர்கள், எங்களுடைய வாழ்த்துறை கூறியவர் அவர்கள் கூறினார்கள், தமிழ், தமிழை நாங்கள் நிமித்த தேவையில்லை, தமிழை நாங்கள் வாழ வைக்க தேவையில்லை, தமிழ் வாழும். உலகத்தினுடைய செம்மொழிகளிலே குறைந்தது 5000 வருடங்கள் என்றால் சொல்லுகிறார்கள், தமிழ் வாழும், நாங்கள் தமிழை வாழ வைக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு தெரியும், களப்பிரர் காலம், எங்களுடைய வரலாற்று காலத்திலே களப்பிரர் காலம் இருந்தது, கேள்விப்பட்டிருப்பீங்க. களப்பிரர்களுடைய ஆட்சி நடந்தது 1-2 வருடங்கள் அல்ல, 1-2 வருடங்கள் அல்ல, 800 வருடங்கள். களப்பிரர் அந்த தமிழக மண்ணை ஆண்டது 800 வருடங்கள். அந்த காலத்திலே வேறு எந்த மொழி, எந்த சமயமும் அந்த மண்ணிலே இல்லை. 800 வருடங்கள் ஒரு வித்து உறங்கு நிலையிலே கிடந்து எழுந்தது போல 800 வருடங்களை தாண்டி தமிழ் எழுந்தது. அந்த தமிழையா நாங்கள் வளர்க்கப்போ, நாங்கள் தமிழை வளர்க்க வேண்டியது. இங்கே வாக்குறை கூறியவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை கூறினார்கள், உண்மை. அவருடைய ஆதங்கத்திலே நான் அவரை விமர்சிக்கவில்லை, அவர் கூறிய ஆதங்கம் உண்மை. தமிழிலே இப்போது சறுக்கல் ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நான் சொல்லுவேன், இந்த சறுக்கல் தமிழிலே ஏற்பட்டது அல்ல, தமிழர்களிலே ஏற்பட்டது. வித்தியாசம், தமிழில சறுக்கல், தமிழை யாரும் நிமித்தி நிறுத்து, அதாவது தமிழுக்கு நாங்கள் மார்க்ஸ் போட முடியாது, அந்த அளவு ஆச்சல் எங்கிட்ட இல்லை. தமிழர்களிடம் சறுக்கல் இருக்கு. நான் இங்கே தாஸ் அவர்களுக்கு சொன்னேன், இன்று வெவ்வேறு வட்டாரங்களிலே வெவ்வேறு மொழி பேசப்படுவது தமிழினுடைய பிழைகள், அங்கே வாழ்ந்தவருடைய பிழை, அதை வாழ்ந்த அந்த சூழலுடைய பிழை. உங்களுக்கு தெரியுமா, எங்களுடைய இலங்கையிலே நாங்கள் இன்று வடக்கு கிழக்கிலே குறுகி போய் நிற்கின்றோம். இலங்கையிலே எல்லா இடமும் தமிழர்கள் வாழ்ந்தவர். கருத்துறையிலே இன்றும் தமிழ் தெரியாத, தமிழ் பேச தெரியாத தமிழ் குடிகள் சிங்களம் பேசிக் கொண்டிருக்கிறார். அதனாலே சிலாமம் போன்ற பகுதிகளிலே இதே நிலைமைதான். எனவே இந்த தவறுகள் தமிழிலே ஏற்பட்ட தவறுகள் அல்ல, தமிழர்களாலே ஏற்பட்ட தவறுகள். அதற்கு நாங்கள் பிராயச்சித்தம் தேடினோம், தேடிக்கொண்டிருக்கின்றோம். அதற்கெல்லாம் இந்த எங்களுடைய இதை போன்ற சந்திப்புகள் உதவும் என்று நான் நினைக்கின்றேன். இரண்டாவது, இந்த இலக்கியம் என்பது சுமார் கிள்ளுக்கீர விஷயம் அல்ல. அதை எங்களுடைய மூதாதையர்கள் மிக தெளிவாக உணர்ந்திருந்தார்கள். எங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு இலக்கியம் தேவை. அது நீதி தவறிய காலத்திலே நீதி நூல்களாக வந்தது. மிக மகிழ்ச்சியாக எல்லாரும் சோழர் காலம் எல்லாரும் சந்தோஷமாக இருந்த போது ரசனை உடையதாக இருந்தது. அதை தாண்டி பக்தி எல்லாம் அடக்குமுறை இருக்கிற போது பக்தி வசப்பட்டிருந்தது. எனவே இலக்கியத்தினுடைய தேவையை எங்கள் மூத்தோர்கள் முன்னோர்கள் என்றோ அறிந்திருக்கிறார்கள். அவர் அதற்கு முன்னுரிமை கொடுத்தார், நாங்கள் தான் அதை மறந்துவிட்டோம். அது உண்மை. இன்று இந்த இலக்கியத்தினுடைய தேவையை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதற்கு நாங்கள் முழு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய மண்ணிலே போராட்டம் நடந்த போது என்ன இல்லாமல் இருந்ததோ இலக்கியம் இருந்தது, என்ன வசதிகள் இல்லாமல் இருந்ததோ மின்சாரம் இல்லை, பொருளாதார தடை, ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் இலக்கிய சந்திகைகள் வெளிவந்தன, இலக்கிய நிகழ்வுகள் நடந்தன, எங்களுடைய தெருவெங்கும் தமிழோசை கேட்டது. அதான் நல்ல சிறப்பு. அப்ப எங்களுடைய இலக்கியத்தினுடைய தேவை என்பது முக்கிய உண்மை. அதை நாங்கள் இங்கே கொஞ்சம் பேராவது புரிந்திருக்கிறோம் என்பது எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. இங்கே தாஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை நான் வந்தபோது கூறினார்கள், இலக்கியம் இருக்கிறது, ஆனால் எல்லாரும் கட்சி கட்டி போயெல்லாம் இருக்கிறோம். 1008 பிரிவுகள், 1008 குழுக்கள் இருக்கிறது. அது ஜனநாயகத்தினுடைய பண்பு, ஜனநாயகத்தினுடைய பண்பு. ஜனநாயகத்தினுடைய பண்பிலே அண்மை காலமாக இன்னொரு பண்பு முகிழ்ந்திருக்கிறது. முந்தி ஜனநாயகம் தான், ஜனநாயகத்தில் ஒரு 3-4 கட்சி தான் இருக்கும், ஒரு 3-4 கட்சி தான் இருக்கும். அவர்கள் மக்களாலே ஒரு கட்சி தெரிவு செய்யப்படும். இன்று 1000 கட்சி. இன்று ஒவ்வொரு கட்சி, நான் ஒரு வண்ண நானும் ஒரு 5 பேர் சேர்ந்து கட்சி, தம்பி ஒரு வண்ண அவரும் 5 பேர் சேர்ந்து கட்சி கிடையாது. இன்று ஜனநாயகத்துடைய பண்பு என்னவென்றால் கூட்டணி அமைப்பது. சொன்னேன், இலக்கிய குழுவும் 1000 இருக்கிறார், இருக்கணும். ஒரு குழு மட்டும் இருக்கிறார், சர்வாதிகாரம் இருக்கவில்லை, எல்லாரும் இருக்கணும். நான் எனக்கு பிடிச்ச கவிஞர் நான் படிக்க வேணும், அவருக்கு பிடிச்ச கவிதை அவர் படிக்கணும், ஐயாவுக்கு பிடிச்ச கவிதை ஐயா படிக்கும். இதுதான் கவிதை, இது படித்தாதான் கவிதை என்று யாரும் சொல்ல முடியாது. அப்படி யாரும் ஜனநாயகத்தில் 1000 பேர் நிறுத்தான் போய், ஆனால் 1000 பேரும் சிதறந்து கிடந்தால் நாங்கள் வாழ முடியாது. குறைஞ்சது கூட்டணி அமைக்க நான் சொன்னேன். அவருக்கு எங்களுடைய கட்சிகள் 5-10 கட்சி சேர்ந்து ஒரு கூட்டம், தமிழ்நாட்டிலும் கூட்டணி தான். அது இன்றைய ஜனநாயகத்தினுடைய நிலைமை. அது வேற வழி இல்லை, தனி ஒரு கட்சி ஆட்சி அமைக்க முடியாது, 4 பேர் கூட்டணி அமைக்கத்தான் முடியும். அப்படியாவது சேர்ந்து ஒரு 4 கூட்டணிகளாகவாவது இந்த இலக்கியவாதிகள் மாற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதை விட ஒரு விஷயம், இதை நான் இதை சொல்லாமல் தெரியவில்லை, சேரம் என்னுடைய தமிழ்நாடு அன்பர்கள் புண்படலாம், அது கொஞ்சம் செய்யலாது. என்னுடைய தமிழ்நாட்டினுடைய ஒரு இலக்கிய ஜாம்பவான், ஈழத்திலே 200 கவிஞர்கள் இருக்கிறார்கள், இப்படியெல்லாம் கவிஞர்கள் இருக்கிறாது, எல்லாருக்கும் பூச்சி மருந்து கொடுத்து கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறார். அவற்ற கருத்து, நான் அதை இப்படி சொல்லவில்லை, அவருடைய கருத்து. ஆனால் நாங்கள் ஜனநாயகத்தினுடைய இன்னொரு பண்பு இருக்கிறது, பிடிக்காதவனுக்கெல்லாம் பூச்சி மருந்து கொடுப்பதில்லை. எங்களுடைய பூமியை பாருங்க, இந்த அவர்களோட வைத்தியர் எங்களை சுத்தி வர 1000 இனங்கள் இருக்கின்றன. எங்களுக்கு எத்தனையோ புல்லு பூண்டு சின்ன பூச்சி 1000 கிடக்கு. எங்களுக்கு தேவை கிடக்க எல்லாத்தையும் எல்லாத்தையும் சாக்கொள்ள முடியாது. எங்களுக்கு தேவையில்லை, இந்த இயற்கைக்கு அது தேவை. இந்த இயற்கைக்கு இங்கே இருக்கின்ற இனங்கள் தேவை, தேவையில்லாத அழிஞ்சு போச்சு, அது வேறு. எனவே 200 பேருக்கும் பூச்சி மருந்து கொடுப்பது என்பது ஒரு ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதம் என்று தான் நான் பார்க்கின்றேன். நான் விமர்சனம் இல்லை, இது விமர்சனம் அல்ல. ஏனென்றால் எங்களுடைய எவ்வாறு எங்களுடைய உயிர் பல்வகமை பயோடைவர்சிட்டி என்று இருக்கிறதோ அதே போல இலக்கிய பல்வகமை விருந்தையாக வேண்டும். இங்கே அறிமுகப்படுத்த சொன்னார், மரபு கவிதையை பாருங்கள். நான் மரபு கவிதை தான், கவிதை என்றால் மரபு இல்லாமல் இருக்க கவிதை, கவிதை என்றால் மரபு இல்லாமல் கவிதை இருக்கா, மரபு கவிதை தான், அது புது கவிதையாக இருக்கும். முருகையன் சொன்ன ஒரு கவிதை மரபு கவிதையாக இருக்க வேண்டும், புது கவிதையாக இருக்க வேண்டும். இல்லையா, இன்றைக்கு உடுப்பு, இந்த உடுப்பு நாங்கள் நேஷனல் போட்டோம், ஆனால் அதன் அடிப்படை மரபு.
அது புதுசா கிடக்கு, இந்த பொக்கட் இருக்கு, இப்படி கிடக்கு.
எனவே இப்படி இது எல்லாத்திலும் இது பொருந்தும். இது கவிதைக்கு மட்டுமல்ல, வாழ்க்கைக்கு பொருந்தும். எங்களுடைய வாழ்க்கை மரபில்லாத வாழ்க்கை, அங்க வாழ்க்கை அந்த மரபோடு புதுமையும் இருக்கும். எவ்வாறு பழமையும் சேர்ந்ததோ புதுமையும் சேர்ந்ததோ இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். எனவே இந்த கூட்டு அவர் சொன்னார், ஈழத்திலே நான் சொல்ல வந்ததுதான் என்னென்றால், ஈழத்திலே இங்கே தமிழ்நாட்டில் வந்த அறிஞர்கள் இருக்கிறீர்கள், பெரியோர்கள் இருக்கிறீர்கள், ஈழத்து இலக்கியம் என்பதும் சும்மா அப்படி கிட்டுக்கீறி அல்ல. எப்படி தமிழுக்கு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் இருந்ததோ, தமிழக தமிழ் இலக்கியங்களுக்கு பாரம்பரியம் இருக்கின்றோ, அதற்கு சற்றும் சளைக்காத பெருமை மிக்கவர்கள் ஈழத்து இலக்கியவாதிகள் என்பதை நான் இதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது அவருக்கு போரா போகட்டும், போவாட்டி விளக்கு மேலே சோதனை. எங்களுடைய பெருமை மிக்க ஈழத்து படைப்பு ஆளிகள் இங்கே இருக்கிறார்கள். ஒரு காலத்திலே உலக கவிதை இலக்கியத்திற்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள் ஈழத்திலே தான் இருக்கிறார்கள் என்று இதே தமிழ்நாட்டினுடைய பெரியவர்கள் சொன்னார்கள். எங்களுடைய கவிதை பாரம்பரியம், எங்களுடைய தமிழ் பாரியம் என்பது கிள்ளுக்கீரை அல்ல, பூச்சி கொல்லி கொடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல என்பதை இந்த இடத்திலே நான் ஒரு கவிஞனாக தான் சொல்லிக் கொண்டிருக்கேன். மாநகர சபை ஆணையாளர் சொல்லவில்லை, மற்றது அவர் சொல்லிவிட்டார். நாங்களாம் பூச்சி மருந்து நாங்களா வேண்டி குடிக்க வேண்டிய தேவையும் இல்லை. அப்படி யாரும் சொல்லிவிடுவோம், எங்களிடம் பெருமை இருக்கிறது, எங்களிடம் தனித்துவம் இருக்கிறது, எங்களிடம் அடையாளம் இருக்கிறது என்ற மனப்பாங்கிலே நாங்கள் வாழ வேண்டும். முதல் நாங்கள் அதே திளைச்சு போட்டு போயிடலாம். நாங்கள் சொன்னார் ஐயா, தெளிவா சொன்னார், எங்களுடைய சுத்தி எந்த வீட்டுக்கு சுத்தி இருக்கிற சாப்பாட்டை நீ சாப்பிடு, 7 கிலோமீட்டர் இருக்கிற காய்கறியா சாப்பிடு, நீ 100 வருஷம் இருக்கலாம். நேற்று என்னுடைய வீட்டுக்கு அயலிலே ஒருவர் 98 வயசிலே மரணித்தார். எனக்கு தெரியுது நான் அவளுக்கு போயிருக்க மாட்டேன். ஏனென்றால் எங்களுடைய சாப்பாடு, எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய இலக்கியம் எல்லாம் மரபுரிமையாலே மாற்றப்பட்டிருக்கிறது. இதான் எங்களுடைய உலக எங்களுடைய குளோபலைசேஷனுடைய ஒரு விளைவு, இன்றைய மாற்றங்கள் எல்லாம் இருக்கிறது. எனவே இந்த நிலையிலே எங்களுடைய அடையாளங்களை, எங்களுடைய தனித்துவங்களை, எங்களுடைய பெருமைகளை, நாங்கள் அப்படி ஒன்றும் இல்லாதவர்கள் அல்ல. அது அப்படி சொல்லவன் சொல்லி போட்டு போடும், எங்களிடம் மிகப்பெரிய பெருமை இருக்கிறது. அதுக்காக எங்களோட ஒரு பழைய தாத்தாட்ட பழைய யானை கிடந்தது, யானை கிடந்தது, எப்போ கிடந்த யானைன்னு நான் சொல்லவில்லை. அந்த யானை இன்றும் உயிரோடு தான் இருக்கிறது. அதே கொஞ்சம் மருந்து கொடுக்கணும், நல்ல சாப்பாடு போடணும், உண்மை அதை செய்யும். அதை எல்லோரும் சேர்ந்து செய்வதற்குரிய ஒரு நல்ல தொடக்கமான இந்த கொண்டாட்டம் அமைய வேண்டும் என்றுதான் கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.